நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சமுதாய வானொலியின் அன்பு நேயர்களே, ஆடல் பாடல் இசை என்பது எல்லோருக்குமே பிடிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் ஒளிந்திருக்கும். அப்படி தன்னுள் உள்ள திறமையை வெளிப்படுத்தி பொதுமக்களை ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இசைக்குழு பாடகரான ராமகிருஷ்ணன் அவர்கள். இதோ தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார், கேட்போமா?
வணக்கம் சார். இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்தே, இன்னும் பிறப்புன்னு சொல்றதை விட கரு உருவாகும் போதிலிருந்தே அந்த தாயினுடைய இதய துடிப்பை கேட்டு அந்த ஒரு இசையோடையே உருவாகி வளர்ந்து இறப்பு வரையிலுமே கூட அந்த இசை மனிதனோட கூடவே வருது. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், சந்தோஷத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி, இசை மனிதர்கள் கூடவே இருக்கு. நீங்க வந்து ஒரு பாடகரா, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
வணக்கங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு, அதாவது நம்மளை அறியாம பதில் சொல்லணுங்கிற ஒரு இதில் நான் பேசுறேன். நினைப்பேன், மியூசிக்கல்ங்கிறது வந்து ஒரு இசை ஞானம் இருந்துட்டே இருந்து வளரணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்து அது ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கும். அது மியூசிக்கல் படிச்சிருந்தாலும், இல்ல கேள்வி ஞானத்துல இருந்தாலும், இல்ல இப்போ அந்த குழந்தைகள் சாதாரணமா வாழ்க்கையில இருக்கிற நடைமுறையில இருந்தாலும் சரி, அந்த மியூசிக்கல் இசைங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே எல்லார் இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். அதனால இப்ப நான் வந்து என்னன்னா, என்னோட இசை பயணத்துல வந்து நான் குறைஞ்ச வச்சு ஒரு 30 ஆண்டு காலத்துல இந்த இசை பயணத்துல இருந்துட்டு இருக்கிறேன் நான். அதுல என்னன்னா, நான் வந்து ஒரு பாடகனா இருக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு ஆசை இருந்துட்டு தான் இருந்தது. இது சினிமாவிலயோ இல்ல நாடகத்திலேயோ டிவியிலயோ மீடியாக்களையோ செய்திகளையோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் அந்த வயசுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய படிப்பு காலத்துல தொட்டு ஒரு 8ஆம் வகுப்புல இருந்தே வச்சுக்கோங்களேன், அந்த 8ஆம் வகுப்புல இருந்து படிக்கும் பொழுது ஸ்கூல்லயே வந்து நான் இந்த ஃபோக் சாங்ஸ், அதாவது இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாடுறது, சினிமா பாடல்களை தவிர்த்து அந்த கிராமியம் பாடல்கள் எழுதுறது, இதுவே எனக்கு ஒரு பழக்க வழக்கம் லைட்டா இருந்துட்டு தான் இருந்தது. அப்புறம் நான் ஒரு 9வது படிக்கும் பொழுதும் 10வது படிக்கும் பொழுதும் என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வளர்ச்சி அடைஞ்சது. கடைசியில என்னன்னா, இப்ப அந்த பாடல்கள் பாடும் பொழுது அதைய வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்திக்குவோம். நிறைய பசங்க வந்து இருக்கும் பொழுது அந்த காதல் பாடல்கள் வந்து அது ஒரு விதமா இருக்கும், சினிமா தோரணையில் இல்லாம அது ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பாடல்கள் இருந்துட்டு இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பாடகரா வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தது. இப்ப கூட நான் என்னன்னா, நான் வந்து இசை கத்துக்கல, இருந்தாலும் கேள்வி ஆனங்கிறது ஒன்ன வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் அப்படியே பாடிட்டு இருந்துட்டு இருக்கிறேன். நான் என்னோட பாடல்கள் பாத்தீங்கன்னா, என்னோட கேரியர்ல சினிமாவில வர்ற அந்த குத்து பாடல்கள்லாம் என்னுடைய வாய்ஸுக்கு, என்னுடைய குரல் நயத்துக்கு ஏற்ற போல ஒரு இசைக்குழுல இருந்து ஒரு 30 ஆண்டு காலம் வளர்ந்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க, இப்ப இசைக்குழுல ஒரு பாடகரா இருக்கீங்க அப்படிங்கும் போது, வெறுமனே பாடல்கள் மட்டும் இல்லாம அந்த குழுவுல இருக்கக்கூடிய மற்ற இசை கருவிகள், அந்த கருவிகள் கூட ஒத்து போகிற மாதிரி பாடல் அமையணும் இல்லீங்களா? இப்போ அதை பொறுத்த வரைக்கும் அந்த குழுவுல இருக்கும் போது ஒரு பாடகரா என்னென்ன இதெல்லாம் கவனிக்கணுங்க?
இப்போ அது மாதிரி மேடம், நான் நீங்க கேட்ட மாதிரி நான் என்னன்னா, நான் மியூசிக்கல்ல சேரும் பொழுது எனக்கு குறைஞ்ச வச்சு அந்த 10th படிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு வீட்டுல, அதே மாதிரி வீட்டுல எல்லாம் இந்த டேப் ரெக்கார்ட்ல எல்லாம் பாட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்பேங்க, என்னோட வாய்ஸை கேட்பேன். அப்போ அந்த பாடி பாடி அதே ஒரு ஆசை வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில சேரணும்னு ஒரு ஆசை இருந்தது மேடம். அப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ராவில வந்து நான் சேரும் பொழுது என்னை வந்து பாடகரா வந்து அவங்க ஏத்துக்கல. ஏன்னு கேட்டா, எந்த மாதிரி பாடல் எனக்கு வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அதனால என்னை ஏத்துக்காம இருந்ததுனால நான் குறைஞ்ச வச்சு ஒரு 2-3 வருடங்கள் வந்து அவங்க கூட தொடர்ச்சியா போயிட்டு இருந்தேன், அந்த இன்ட்ரெஸ்டுக்காக போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு ஒரு பாடல், அது பெருமைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வாய்ஸ்ல வெளியில வந்த ஒரு பாடல், அது ஞாபகம் இருக்குது. அந்த பாடல் வந்து எனக்கு கொடுத்து நீ வந்து பரிசோதனை பண்ணும் பொழுது அந்த பாடல் வந்து எனக்கு ஒத்து போன நிலைமையில எனக்கு ஒரு பாடல், ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பாடல் கொடுத்தாங்க. அப்ப அந்த பாடல் பாடும் பொழுது என்னுடைய குரலும் அதுக்கு ஏற்ற போல் இருந்தது. அப்ப வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில ஒரு சாங்ஸ், ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு பாடகரா என்னைய ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அப்படியே பாத்தீங்கன்னா குறைஞ்சாச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதிலேயே நான் வந்து பழக்கப்படுத்திக்கிட்டேனே. பழக்கப்படுத்திட்டு நாளடைவில் என்ன ஆச்சுங்கன்னா, இப்ப எனக்கு வந்து என்னோட குரலுக்கும் மேடம் கேட்ட மாதிரி என்னோட குரலுக்கும் அந்த மியூசிக்கலுக்கும் சேர்ந்தாப்பல் போல வரணும். அப்ப மேடம் கேட்ட மாதிரி என்னன்னா, அந்த இருக்கிற ட்ரூப்ல இருக்கிற மியூசிக்கல்ல மெலோடி வாய்ஸ் எனக்கு வராது. எனக்கு அந்த மூணு நாலு வருஷத்துலயே நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என்னோட குரலும் அந்த மென்மையா வராது. அப்போ ஒரு ரஃபான பாடல்கள் வந்து இந்த கான பாடல்கள் மாதிரி புஷ்பவனம் சார் பாடுற வாய்ஸ், அப்புறம் தேனி சீ தெண்டல் தேவா சார் பாடின வாய்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கான பாடல்கள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட குரலுக்கு ஒத்து போச்சு. அப்ப என்னன்னா, என்னோட குழுவினுடைய டைரக்டர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜாமணி அவர்களும் இசை இயக்குனர் தம்பி விபலாந்தன் அவர்களையும் வந்து எனக்கு ட்ரெயின் கொடுத்தாங்க நிறையா. இந்த மாதிரி உனக்கு வந்து கிராமிய பாடலும் உனக்கு இந்த மாதிரி ஒரு அதிரடியான பாடல் கானா பாடல்கள் அதிகமா வருது, அதனால நீங்க இந்த மாதிரி பாட்டு எடுத்துக்கணும்னு எனக்கு வந்து ஒவ்வொரு பாடல்களா எனக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறப்ப அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதிரடியா வரும். அதுக்கு மெலோடி சாங்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த கானா பாடல்கள் வரும்பொழுது அந்த அடிதடி அதிரடியா இந்த குத்துப்பாட டான்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ற மாதிரியே அந்த பாடல்கள் இருக்கும். அதனால அந்த மியூசிக்கோட எனக்கு என்ற வாய்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்து என்னை பழக்கப்படுத்திட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் அந்த இசைக்குழுல வந்து ஒரு கானா பாடல் நான் ஒரு பெரிய பாடல்னு சொல்றதுக்கு எனக்கு கொச்சமா இருக்குது. சில ஒரு ப்ரோக்ராம் போனோம்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு ட்ரூப்பு போயிட்டோம்னா, அந்த கானா பாடல்கள்ல ஒரு நாலு பாட்டு பாடுவேன். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் பாடணும். டிஎம்எஸ் வாய்ஸ்ல இருக்கிறவங்களும் பாடுவாங்க, அப்புறம் எஸ்பி வாய்ஸ்ல இருக்கிறவங்களும் பாடுவாங்க, மனோ வாய்ஸ்ல இருக்கிறவங்களும் பாடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு கானா பாடல்ங்கிறதுனால சில இடத்துக்கெல்லாம் பொருந்தாது. கல்யாண ப்ரோக்ராம் எல்லாம் போனோம்னா கானா பாடல்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க. விருப்பமான பாடல்கள் என்னன்னா மெலோடி பாடல்கள் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த வாய்ஸும் சவுண்டும் கம்மி, இறைச்சலா இருக்கக்கூடாதுன்னு. அப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகும்பொழுது எனக்கு பாடல்கள் வந்து ரெண்டு பாட்டு மூணு பாட்டு தான் வருங்க மேடம். இது மாதிரி வெளியில அதாவது அந்த கோயில் கச்சேரிகள் எல்லாம் வரும்பொழுது என்னன்னா, அந்த மாதிரி அதிரடி பாடல்களே கேட்பாங்க. ஏன்னா ஓபனா போகும்பொழுது ஒரு 1,000 பேர் 2,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அதிரடியா சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப வந்து அதிகமான கானா பாடல்கள் தேவைப்படும் பொழுது என்ன யூஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கு நிறைய பாடல்கள் 5 பாட்டு 6 பாட்டுக்கு மேல அதிகமா வரும். ஒவ்வொரு பாடல்கள் அதிகமா ஒரன்ஸ்மோ வரும், நிறைய கிளாப்ஸ் வரும். ஏன்னா நான் பெருமைப்படுத்திக் கூடாது, நடந்ததை வந்து ஒப்புக்கொள்றேன் நான். அதனால அந்த மியூசிக்கலுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குரல் வளத்துக்கு தகுந்த மாதிரி என்னைய இந்த ட்ரூப்ல என்னைய யூஸ் பண்ணிக்கிறாங்க மேடம்.
பொதுவா இன்னைக்கு இசைக்குழு அப்படிங்கும் போது, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய சினிமா பாடல்கள் தான் வெளியில, அதாவது இசைக்குழு மூலமா பாடும்போது பாடுறோம். அது கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த கிராமிய பாடல்கள் அதுவும் சேர்ந்து வருது. இசைக்குழு அப்படிங்கும் போது பொதுவா என்ன மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அதிகமா போறீங்க?
இப்போ இசை நிகழ்ச்சினாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா தான் இசை நிகழ்ச்சினாவே ஒரு பார்ட்டியும் வந்து புக் பண்ணிக்குவாங்க மேடம். அப்படின்னு பாக்க போனோம்னா, நாங்க இப்ப இசைக்குழுல நான் ஒரு 30 வருஷம் சர்வீஸ்ல பார்த்த வகையில பார்த்தோம்னா என்னன்னா, அதாவது ஒரு கல்யாணம் ப்ரோக்ராமு, ஒரு கோயில் ஃபங்க்ஷனு, அது மாதிரி இப்ப ஆபீஸ்ல வந்து ஒரு பேரவர் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடத்துவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா மேக்ஸிமம் இதுல என்ன டோட்டலா ஒரு பதில் சொல்ல போனோம்னா, சந்தோஷம் மீறி ஒரு அளவு கடந்த சந்தோஷம் வர்ற இடத்துக்கு எல்லாமே இந்த இசை நிகழ்ச்சியின அவங்க பயன்படுத்திக்கிறாங்க மேடம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல இந்தந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியா இருக்கட்டும், காதணி விழாவாக இருக்கட்டும், கோயில் பங்கனா இருக்கட்டும், கல்யாண ப்ரோக்ராம் வரவேற்பா இருக்கட்டும், இல்ல மத்த ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து எங்களுடைய மியூசிக் பார்ட்டிய பயன்படுத்திக்கிறாங்க மேடம்.
சரிங்க, நீங்க வந்து இப்ப பள்ளியில படிக்கிற நாட்கள்லயே உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்தது, பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தேன், எழுதுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சாதாரணமா நம்ம இப்ப திரை இசையில வரக்கூடிய கானா பாடல்கள்னு சொன்னாலும் சரி, இல்ல கிராமிய பாடல்கள்லயுமே கூட வந்து அந்த பாட்டு பாடக்கூடியவங்க அவங்களுடைய தங்களுடைய சொந்த கற்பனையிலேயே தான் அந்த வார்த்தைகளை போட்டு அல்லது அந்த கேள்வி ஞானத்தின் மூலமா போட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க ட்ரூப்லன்னு சொல்லிட்டு போய் பாடும்போது ஏற்கனவே சினிமாக்கள்ல திரைப்படங்கள்ல வந்த பாடல்கள் தான் பாடுவீங்க. அது கூட இந்த மாதிரி நீங்களா பாடல் இயற்றி, அதாவது இட்டுக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி பாடின அனுபவம் இருக்குங்களா?
அருமையான ஒரு கேள்விங்க மேடம். ஆனா இதுல என்னன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு பதில நான் சொல்றேன். ஆனா இது அதிசயமா இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். நான் ஸ்கூல்லயே எழுதும் பொழுது இந்த காதல் கவிதைகள் எல்லாத்தையும் எழுதி படிக்க வைப்பாங்க மேடம். நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்கிட்ட இந்த லவ் பண்ற பசங்களாகட்டும் கவிதைகள் எழுதி தர சொல்லுவாங்க. அப்பவே நான் எழுதி பழக்கம் இருக்கு. இப்போ நிறைய பாடல்கள் வந்து மாற்றம் பண்ணி பாடுவேன். ஆர்கெஸ்ட்ரா இந்த வருஷத்துல பாடிட்டு வந்தது இல்லைங்களே, ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும் இல்லைங்களா மேடம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வருங்க. அப்ப என்னன்னா அந்த கவுன்சிலருக்கு வந்து அதிகமா வந்து பப்ளிசிட்டிக்கு போவாங்க. அப்ப நான் ட்ரூப்ல இருக்கிறதுனால என்னன்னா, நான் கொஞ்சம் ரைட்டிங்ல எங்க ஓனருக்கு எங்க மியூசிக் டைரக்டருக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா பாடுவேன், நல்லா லிரிக்ஸ் எழுதுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குங்க. அதனால என்னன்னா ஒவ்வொரு நான் இந்த 20 வருஷத்துல குறைஞ்சு வச்சு ஒரு 6-7 தடவை நான் பாட்டை எழுதிருப்பேங்க மேடம். என்னன்னா அதுலயும் உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும். என்னன்னா அவங்களுக்காக விளம்பரத்துக்காக சினிமா டியூன்ல என்னோட பாடலாகட்டும் மற்ற நண்பர்களுடைய பாடல்களாகட்டும் அந்த வரிகளை மாத்தி அந்த வேர்டுகளை மாத்தி அவருடைய பேரு சின்னம் அங்க பண்ண போற நல்ல திட்டங்கள் ஊருக்குள்ள என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய போறாங்கிறத நம்மளுக்கு அந்த நோட்டீஸ் அடிப்பாங்க மேடம். அந்த நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த நோட்டீஸ் வச்சு எனக்கு என்னன்னா எங்க ஓனர் எங்க கிட்ட கொடுத்து ஒரு 6 பாட்டு 7 பாட்டு எழுத சொல்லுவார். நான் ஒரு 10 பாட்டு எழுதி எனக்கு அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க எதை ஒன்னு கொடுத்தா கூட அதுக்காக அந்த டியூனுக்காக ஒரு பாடல் எழுதுவேன். இந்த சமயத்தில் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு 6-7 தடவை நான் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனு இந்த சட்டமன்ற எலெக்ஷனு எம்பி எலெக்ஷனுக்கெல்லாம் கூடவே நாங்கள் ரெக்கார்டிங் பல கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது இருந்தாலும் பல கட்சிகளை சார்ந்தவங்களுக்கு நான் என்னோட பேர்ல நான் என்னோட ராமகிருஷ்ணன் அப்படிங்கறதுல நான் பாட்டை டிரான்ஸ்லேஷனை எழுதி நானே என்னோட வாய்ஸ்க்கு பல நண்பர்களுக்கும் அந்த பாட்டை எழுதி கொடுத்து அவங்கள பாட வச்சுட்டு நான் அந்த கானா சாங்ஸ் பண்ணலீங்களா மேடம் அந்த கானா சாங்ஸை கூட நான் அதைய மாத்தி என்னோட வாய்ஸ்ல பதிவு பண்ணிருக்கேன். அதே ரொம்ப பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பா அந்த பாட்டு போயிருக்குங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கேசட் கூட நான் வச்சிருந்தேன் இருக்கு. அதனால இந்த மாதிரி சாங்ஸ் எழுதின அனுபவங்கள் எனக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி பாடல் எழுதியிருக்கிறேன். வழிய இது வந்து என்னுடைய கேரியர்ல வந்தது இது. ஆனா நானே சொந்தமா எழுதி பாடல்கள் வந்து நான் இதுவரைக்கும் பாடலைங்க. சினிமா டியூனுக்காக இந்த எலெக்ஷனுக்காக அந்த பாடல்களை எழுதியிருக்கிறேன். ஒரு ஒரு கடை கோடி கவிஞனா என்ன முதல் கவிஞன்னா சொந்தமா எழுதுவாங்க சொந்தமா டியூன் பண்ணுவாங்க. நான் கடைக்கோடி ஒரு கவிஞனா அந்த பாடல்களை எழுதி டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் பாடியிருக்கேன் மேடம். அந்த அனுபவம் கொஞ்சம் இருந்திருக்கு.
நீங்க சொல்ற மாதிரி இது கடைக்கோடி கவிஞன்னு சொல்லிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திரைப்படங்கள்லயே மெட்டு அமைச்சிட்டு அந்த மெட்டுக்கு தான் நிறைய கவிஞர்கள் பாடல்கள் எழுதுறாங்க. பாடல்கள் எழுதி அதுக்காக இசை அப்படிங்கறது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால இதுவும் கூட ஒரு திறமை தான், பாராட்டப்பட வேண்டிய திறமை தான். இப்போ அதாவது ஒரு சில அதாவது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த பேரு நிகழ்ச்சியினுடைய பேரு அதுல கல்யாணமா இருந்துச்சுன்னா மணமக்களோட பேரு அந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க இல்லீங்களா? இப்போ நீங்க மற்ற இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பங்கு பெற்றிருக்கிற இந்த இசைக்குழுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ அது நம்ம கோவை மாவட்டத்தை சுத்தி இந்த நான் இதைய உங்களுக்கு கொடுக்கற தகவல் என்னன்னு சொன்னாங்கன்னா மேடம், இப்ப கோயம்புத்தூர்ல வந்து கோவை புகழ்ட்டு ஒண்ணு, கோவை புகழ் அப்படிங்கறதுனாவே ஒரு அடமொழி வரணும்னா அதுக்கு நிறைய தகுதிகள் வேணுங்க மேடம். அதுல நான் சார்ந்திருக்கிற ஒரு இசை கச்சேரி இசை குழு வந்து கோவை சில்வர் ஸ்டார் இசைக்குழு அப்படின்னு ஒரு இசைக்குழுங்க மேடம். அது நம்ம கோவை தென்னக புகழ்ட்டு பேர் எங்களோட இட பேர்ல வச்சிருக்கோம் நாங்க. அதனுடைய தலைவர் வந்து ராஜாமணி, இசை இயக்குநர் வந்து திரு விபலானந்தன் அவர்களின் மேடம். அவங்க குறைஞ்சு வச்சு ஒரு 25 நபர்கள் வந்து இசை கலைஞர்கள் இருக்காங்க மேடம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே அதாவது ஒவ்வொரு புளோட்டு வயலின் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே தபிளா கீபோர்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலைஞர்கள் தனித்தனியா இருக்காங்க மேடம். எங்களுடைய குழுல வந்து டோட்டலா ஒரு 25 நபர்கள் வந்து இதுல பங்கு பெற்றிருக்காங்க. குறைஞ்ச வச்சு இது வந்து ஒரு 50 வருஷமா அந்த குழு நடந்துட்டு இருக்கு. நான் இந்த குழுல ஜாயின் பண்ணி குறைஞ்ச வச்சும் 25 to 26-27 வருஷம் நான் அதுல வந்து நான் இதுல பிராக்டிகலா இருந்துட்டு இருக்கேன் மேடம். அவங்க வந்து கச்சேரி ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன இசை நிகழ்ச்சிகள் நடத்திங்க மேடம். அதுல இந்த பிரைட் மூன் அப்படிங்கிற ஒரு கச்சேரியை வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தென்னக புகழ் கோவை சில்வர் ஸ்டார் இசைக்குழு அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட இப்ப வந்து ரொம்ப பிரபலமா இருக்குங்க மேடம். அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்கெஸ்ட்ராவிலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு 2-3 ஆர்கெஸ்ட்ரா நேம் தான் சொல்ல முடியும் மேடம். அதுல கோவை சில்வர் ஸ்டார் இசைக்குழுங்கிறது 1. அது வந்து இப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியும் பாத்தீங்கன்னா பொதிகையில தட்சமே ஒரு வருஷம் இருக்குங்க மேடம். அதுல பொதிகையில வந்து நாங்க பாடியிருக்கேன். பொதிகையில இந்த கோவை சில்வர் ஸ்டாருடைய இசை நிகழ்ச்சி ஒரு 3 வாரம் வந்து அதுல ஒளிபரப்பு பண்ணாங்க மேடம். நாங்க போய் பிளே பண்ணோம். சிங்கர் மட்டும் வேற, நான் மியூசிக்கல் எடுத்துட்டீங்கன்னா நான் சிங்கருங்க கூட, பட் அப்பப்ப இந்த ரிதம் பிளேயர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வாசிப்பேன். அதனால இந்த ட்ரம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் வாசிப்பேன். அந்த நாலேஜும் கொஞ்சம் உண்டு. பாடகருங்கிறத விட கொஞ்சம் முதல்ல போய் ஜாயின் பண்ணி 2 வருஷம் அந்த மியூசிக்ல தான் இருந்தேன். ட்ரம்ஸ் வாசிக்கிறது, இந்த டைமிங் டேமரின் போடுறது, டைமிங் போடுறது, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்தது மேடம். அதனாலேயே இம்ப்ரெசிங் ஆகி அதுலயே இருந்து நான் ஒரு பாடகனா வரணுங்கிறதே 100%. ஒரு 10 பேருக்கு முன்னால, ஒரு 1000 பேருக்கு முன்னால பாடணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ அந்த ஆசை இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிட்டுதான் இருக்கு. அதனால வந்து எங்க ட்ரூப் வந்து குறைஞ்ச வச்சு ஒரு 50 காலம் பெரிய ட்ரூப்பை வளர்ந்து இன்னைக்கு தென்னக புகழ் எங்க போனாலுமே அந்த அது வால் போஸ்டர் ஆகட்டும் நோட்டீஸ் ஆகட்டும் மேடம், தென்னக புகழ் கோவை சில்வர் ஸ்டார் ஒரு அருமையான ஒரு பேர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு உண்மையான இதுலயே ஒரு 2 விதமா பிரிச்சுக்கலாங்க மேடம். நாங்க வந்து சொல்ல போனோம்னா 100% மேனுவல் ஆர்கஸ்ட்ரேஷன் தான் நடத்தணும். அது நிறைய பேர் இதை நாங்களே வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சொல்லக்கூடாது. நாங்க வந்து 100% இன்ஸ்ட்ருமெண்ட்களை வந்து ஒரு சில லைவா ப்ரோக்ராம் போயிட்டோம்னா நம்ம அந்த 1000 பேர் இருக்கிற மத்தியில வந்து ஒரு ஸ்டேஜ்ல பப்ளிக்ல உட்காந்துட்டு அந்த இருக்கிற 25 இன்ஸ்ட்ருமெண்ட்லயே 25 பேருமே பிளே பண்ணும். யாரும் வந்து அதை நடிக்க கூடாது. அப்போ அந்த வந்து நாங்க எங்க ட்ரூப்ப பொறுத்தளவு கோவை சில்வர் ஸ்டார் இசைக்குழுங்கிற பொறுத்தளவு 100% மேனுவல் ப்ரோக்ராம்னு போட்டுதான் பண்றவங்களும். அதனால அதுல வளர்ந்து இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த கோவை சில்வர் ஸ்டார்ல இருந்து நிறைய மியூசிக்கல் கத்துக்கிட்டு போனவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க மேடம். நீங்க கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மியூசிக்கல் சென்டர் போய் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் அரவிந்த் அப்படின்னு ஒரு நபர் இருக்கு மேடம். அதுல டிவோஷன் சாங்ஸ் எல்லா இசைக்கலைஞர்களை வச்சும் பயன்படுத்தி கேசட் போட்டிருக்காங்க. அதுல அரவிந்தன்ட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் வந்து முன்னொரு காலத்துல இந்த பிரைட் மோனுங்கிற இசை சில்வர் ஸ்டாருடைய முன்னாள் பகுதியில பாடகராக இருந்தவர் மேடம். இங்கிருந்து அதை பழகி அவர் சென்னையில போய் பல ஆர்கெஸ்ட்ராவில எல்லாம் இணைந்து பணியாற்றி அவங்களோட சேர்ந்து இப்ப வந்து ஒரு டிவோஷனல் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய கேசட் வந்து வெளியிட்டு இருக்காங்க மேடம். அந்த அளவுக்கு பாப்புலரான மென்மையான தரம் வாய்ந்த உண்மையான ஒரு மியூசிக் ட்ரூப்பா இந்த கோவை மாநகர்ல பெருமளவு இப்ப பேசப்படுற. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போ அந்த சீசன்ல வந்து இந்த மேரேஜ் பங்கன் எல்லாம் நிறைய இருக்குங்க. குறைஞ்சபட்சம் இப்ப இந்த மாசத்துல இன்னைக்கு தேதி 17 ஆயிட்டாலும் கூட இப்ப வருங்கால ஒரு 12-13 நாள் இடையில இருக்கிறதுனா அதுல ஒரு 8-9 ப்ரோக்ராம் எங்களுக்கு புக் ஆயிருக்குங்க. இப்ப அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியான உண்மையான அருமையான உண்மையை கொடுக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரேஷன் எங்களதுங்கிறது உண்மையா சொல்லிக்கலாங்க மேடம்.
சரிங்க, நல்லா உங்களுடைய குழுவை பத்தி அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து பாட்டு முறையா கத்துக்கல, நான் கேள்வி ஞானம் தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சாதாரணமா வந்து மத்தவங்க குரூப்ல இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டவங்க முறையா கத்துக்கிட்டவங்களும் வருவாங்க, உங்கள மாதிரி கேள்வி ஞானத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வர்றவங்களும் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி முறையா கத்துக்கிட்டவங்க இருக்கிற சூழ்நிலையில கேள்வி ஞானத்தோட போறவங்க என்னென்ன மாதிரி வந்து சில கஷ்டங்கள் அதாவது சிரமங்களை சந்திக்க நேரிடும் இல்லீங்களா, அந்த மாதிரி அனுபவம் எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு?
அது மாதிரி நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. இப்போ நான் இருக்கிற ட்ரூப்ல என்னை பொறுத்தல பாத்தீங்கன்னா எங்க ட்ரூப்ல ஒரு 6 பாடகர் இருந்தாலுமே என்ன தன்னை பத்தி சொல்லிக்கும் பொழுது தன்னை சுற்றி இருக்கிறத சொல்லும் பொழுது ஒரு உண்மையான நிகழ்ச்சி சொல்லிக்க முடியும் மேடம். இன்னொருத்தர் பார்த்து சொல்றதை விட பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. இப்ப நான் வந்து கேள்வி ஞானத்துல பாடணுங்கிற போது அதுல ஏதாச்சும் உங்களுக்கு இடர்பாடு இருக்குதா அப்படிங்கிற பட்சத்துல அதுல எனக்கு என்னன்னா ஒரு சில கச்சேரிகளுக்கு போகும்பொழுது மேடம் ஒரு ஜெனினான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல என்னன்னா ஜெனின் அந்த மியூசிக்ல வந்து ஜெனினா இருக்கணும். மியூசிக்கல்ல பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே லைவா இருக்கணும், தெளிவா இருக்கணும், அது வந்து சவுண்ட் எஃபெக்டோட இருக்கணும், அந்த நாலேஜோட வரணும், அந்த கீர்த்தனைகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும், சங்கதிகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும், அந்த டாப் நோட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. மியூசிக்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போடுவாங்க. பட் என்னோட இதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு நான் வருந்துவேன். அந்த இடத்துல நான் வந்து கேள்வி ஞானத்துல பாடும் பொழுது சில இடத்துக்குல நோட்டு மறந்துடுவேன், நான் கேள்வி ஞானம் தான், அதனால நோட்டு மறந்துடுவேன். நான் மேனேஜ் பண்ண போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த மியூசிக்கல் கத்துக்கிட்டு வர்றாங்க பாருங்க மேடம், அந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு சரளமா எந்த இடம்னாலும் பாடுவாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன முதல்ல சொன்ன இடத்துக்குள்ள அதிக வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா கரெக்டா ஒரு சாங்க்கு ஒரு பாடல் எடுத்துட்டாங்கன்னா கரெக்டா அந்த பொசிஷன்ல கரெக்டான சுருதி இல்லையோ சுதி நாலேஜ் டைமிங் இதுல கரெக்டா எடுத்துருவாங்க மேடம். ஆனா அந்த இடத்த பொறுத்தளவு என்னடது ஏற்படாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கேள்வி ஞானங்கிறது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பொருந்தும்னா இந்த மாதிரி ஒரு கல்யாண கச்சேரிங்கிறத விட கோயில் கச்சேரி எல்லாம் இருக்கும், பெரிய ஜனங்கள் நிறைய இருக்கிற பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கும், சவுண்ட் எஃபெக்டோட பாடக்கூடிய. அப்ப நானே கானா பாட்டுங்கிற போது அதுல எது தெரியாதுங்க மேடம். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தவறுகள், சுருதி கம்மியா இருக்கும். நான் 2 நாள் தூக்கம் கிட்ட இருந்தேன் வச்சுங்களேன், அந்த சுருதி நான் கம்மியாகும். அப்ப வந்து நான் கானா பாடும்பொழுது அது தெரியாது. ஆனா இதே மியூசிக் இல்ல கிளாசிக்கல் முறையா கத்துட்டவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் வாகு அதனுடைய அவங்களோட தன்மை அதனுடைய சுதி டைமிங் அதனுடைய சவுண்டு இது எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து அவங்க அதை படிக்கும் பொழுதே அது அவங்களுக்கு வந்துருது. ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு முதல்ல கத்துக்கிட்டு பாடுறக்கு வராங்க, நம்ம வந்து கத்துக்கிட்டே அதை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதனால ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். எங்களது வந்து அதிரடியான இப்ப கானா பாடல்ங்கிறப்ப அதுல யாருதுமே இந்த இதுல பாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பாட்டுல பாடிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு அளவுல தான் பாடுவாங்க. அதுல இந்த கிளாசிக்கல் கத்துக்கிட்டவங்க பாடுறது 100%, நாங்களே அதை ஒத்துக்குவோம். நாங்க எங்களை மாதிரி கானா பாடல்கள் பாடும் பொழுது அந்த கேள்வி ஞானத்துல பாடும் பொழுது அது ஒரு வகையான சமுதாயத்துல தான் போய் ஈடுபடும். இது ஒரு விதமா எடுத்துட்டோம்னா அது ஒரு சமுதாயத்துல தான் போய் ஈடுபடும். நல்லா டிஃபரெண்டா எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளாசிக்கல் படிச்சுட்டா நல்லது, என்ன எடுத்துட்டீங்கன்னா கிளாசிக்கல் கத்துக்கிட்டு பாடுனா நல்லது. கேள்வி ஞானத்துல பாடுறதுங்கிறது வந்து எப்பவுமே வந்து எடுத்துக்க முடியாது, அது அந்தந்த காலகட்டத்துக்கு தான் உதவும். அதனால ரெண்டுக்கும் இந்த வித்தியாசத்தை எடுத்துக்கலாங்க மேடம்.
சரிங்க, இப்ப வந்து நீங்க உங்களுடைய குரல் வளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கானா பாடல்கள் அதுதான் நிறைய பாடுறேன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லது நமக்கு எது வருதோ அதை செய்யறது அப்படின்னு ஒரு நேரத்துல அமைஞ்சு போயிடுது. அப்படி இல்லாம நமக்கு வந்து ஒரு விருப்பம்னு இருக்கும். இப்ப வந்து சில பேர் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருவி வாசிக்கக்கூடிய இசை கலைஞரா வரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி அவர்களுடைய விருப்பம் வேற மாதிரி ஒரு இருந்தாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத மற்றொரு இதுல வந்து அவங்க ஈடுபடுற மாதிரி வரலாம். இப்ப உங்களுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சுங்க?
ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு பாடணுங்கிறத ரொம்ப ஆசைங்க மேடம். நான் அப்பவே பாத்தீங்கன்னா இந்த படிப்பு ஓரளவுக்கு முக்காவாசி படிச்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த அடல்ட் எஜுகேஷன்ங்கிறதுல ஒரு இன்டர்வியூல ஆயிருந்தேங்க. அப்போ அடல்ட் எஜுகேஷன்ங்கிறதுல போனீங்கன்னா அதுல கல்ச்சர் ப்ரோக்ராம்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக் என்னோடது. அப்ப வரும்பொழுது என்னன்னா அதுல ஒரு 150 பேர் மெம்பரா இருந்தாங்க மேடம். அடல்ட் எஜுகேஷன் வாத்தியாரா இருந்தாங்க, அதுல நானும் ஒரு வாத்தியாரு. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே பிரிந்துட்டு இருக்கு. அப்ப வந்து என்னன்னா சினிமா பாடல்கிறத விட அந்த கிராமிய பாடல்கள் தான் பிரைஸ் கொடுப்பாங்க. அப்ப அதை நிறைய நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்னோட இதுல வந்து என்னன்னா அதுல நிறைய 2-3 பிரைஸுகள் வாங்கி ஒரு சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளுகிட்ட அதிகாரிகிட்ட எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க மேடம். அதெல்லாம் ஞாபகமா இன்னும் வச்சிருக்கிறேன் நான். அதனால என்னன்னா இப்ப பாடல்கள் வரும் பொழுது நீங்க அந்த மியூசிக்கல்ல என்ன நம்ம எடுத்துக்கிறோமோ அதை நம்ம முறையை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தெளிவா இருக்கும். அதனால இது அதிகமா சொல்றதுக்கு விரும்பல, அதிகமா எடுக்க முடியல அதைய. அதனால இது கிளாசிக்கல் கத்துக்கிட்டு வந்துட்டோம்னா நல்லது. கிராம பாடல்ல நான் ஒன்ன விரும்பி ஒன்னு கிடைக்கலங்கிறது வேற. இசைன்னு வந்தாச்சுன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் போயாச்சுன்னா எல்லாமே கத்துக்கணுங்கிறது ஒரு முறை இருக்கு. அதுல கத்துக்கிட்டோம்னா நான் பாட வந்தது பாடுறதுக்குன்னுதான். ஆனா மியூசிக்கல்ல நாட்டம் போவதுன்னா கண்டிப்பா ஒரு மியூசிக்கல் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க தெரியணும் மேடம், வாசிக்க தெரியணும், ரெண்டாவது பாடவும் தெரியணும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா இசைஞானி இளையராஜா சார் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து என்னன்னா பாடுறாரு, நல்ல ஒரு கவிஞர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நிறைய பேர்த்த சொல்லலாம், நல்ல பாடகர், நல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ரெண்டாவது ஆர்கனைசேஷன் வந்து அருமையா பண்ணுவாருங்க மேடம். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம கையில ஒரு 1000 பேர்த்த வைத்து அதை ஆர்கனைசேஷன் பண்றது ஆர்கனைசேஷன் பண்றது ஒரு சிறப்பு. அப்ப அவருக்கு எல்லா தகுதி இருந்ததுனாலதான் அவருக்கு தேசிய விருதுகள் வந்து பல தேசிய விருதுகள் வாங்கினாரு. அதனால நம்ம பாடத்தான் போயிட்டு நான் பாடித்தே இருப்பேன் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு 10% 20% தாங்க மேடம். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு மனசுக்குள்ள, நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்டா தான் ஆகணும், ஒரு தபிலிஸ்ட் ஆகணும், ஒரு கீபோர்டிஸ்ட் ஆகணும், இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல எனக்கு வயலினிஸ்டா இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம போய் காலகட்டங்கள்ல வந்து மாத்திரும். நம்ம ஒரு பாடகரா போவோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த உங்களுக்கு நல்லா வருது நீங்க இது கத்துக்கலாமே அப்படின்னா நம்மளுக்கு அதுல நாட்டம் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் கண்டிப்பா பாடகரா இருக்கலாம், பாடகரா இருக்கிறவரு கண்டிப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிளேயரா இருக்கலாம். அப்ப மியூசிக்கல் இசை குழு அப்படின்னு வரும்பொழுது இசைக்குள்ள போயாச்சுனாவே எல்லா நாலேஜுமே 100% வந்துருங்க மேடம். இப்ப இருக்கிற மியூசிஷியன்ல எல்லாரும் எடுத்துக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா புஷ்பானம் குப்புசாமி சார் ஆகட்டும், இல்ல பாடகர் சார் மதிப்பிற்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் சார் ஆகட்டும், ஐயா மனோ சார் ஆகட்டும், அம்மா சுசீல் அம்மா ஆகட்டும், அம்மா ஜானகி அம்மா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பாடகி பாடகர் அப்படிங்கறத விட பல கலைஞர்களா மனசுக்குள்ள இருக்காங்க மேடம். எங்களுக்கும் அது தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஒரு ஃபுளூட் எடுத்துட்டீங்கன்னா ஃபுளூட் ஒரு கலைஞருக்கு ஃபுளூட் வாசிக்க தெரியும், பாடகரா இருப்பாங்க. ஆனா அதுல ஹைலைட்டா நின்னது பாடகர். அதுல சிலர் எடுத்துட்டீங்கன்னா பாடகர் அதிகமா பாடிட்டே இருந்திருப்பாங்க, மியூசிக்கல் தெரியாம இருந்திருக்கும். சில இடத்துல அது வந்து ஒரு 100% தெரியற அளவுக்கு வந்துடும். அதனால ஒரு மியூசிக்கல் போயிட்டோம்னா எல்லாமே ஒரு எப்படி ஒரு பர்சன்டேஜ்ல வச்சிருப்பாங்க. மியூசிக்கலும் பாடவும் தெரியும், பிளே பண்றதுக்கும் தெரியும், மியூசிக்கல பத்தியும் தெரியும். அதனால எல்லா நாலேஜ் இருக்குன்னு வருவாங்க. இதுல எனக்கு நான் பாட போயிட்டு மியூசிக்கல் நைட்டேங்கிற ஒரு இது அவங்களுக்கு தாக்கம் வரவே வராது. அதனால எல்லாத்துலயுமே ஒரு கலைஞனா இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயுமே ஆசையாகணும். ஒருத்தர் பாட போயிருப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, அடுத்து அவங்க பாடுவாங்க, அடுத்து ஒரு கீபோர்டு ஒரு ஸ்டேஜ்ல கீபோர்டு வாசிப்பாங்க. அதனால மியூசிக்கல் போகும்பொழுது எல்லா கலைஞர்களுமே இப்ப இருக்கிற காலகட்டத்திலும் சரி அப்ப இருக்கிற காலகட்டத்திலும் சரி எல்லாருமே மியூசிக்கல் போகும்பொழுது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் பாடகர் ஃபோக் சாங்கா இருந்தாலும் எல்லாத்திலயுமே ஒரு பர்சன்டேஜ்ல இவங்க மிக்சிங் ஆயிட்டே இருப்பாங்க மேடம்.
சரிங்க, நல்லா சொன்னீங்க. ஒரு பாடகன் அப்படின்னாக்கா வெறும் பாடல்களை மட்டுமே பாடக்கூடியவரா இல்லாம இசை கருவிகள் முக்கியமா இருக்கிறது இசைதான். இப்ப இந்த மாதிரி நீங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கீங்க, அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒரு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்திருக்கீங்களா?
குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா ஒரு உங்களுக்கு வேணும் ஒரு தமாஸ்கா ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம் மேடம். சில ப்ரோக்ராம் போகும்பொழுது நீங்க முதல்ல பேசும்பொழுது ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆனா அது நாங்க அதை பதில் சொல்லிங்க மேடம். அதுக்கு இப்ப அந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா நம்ம சில இடத்துல ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது சில வார்த்தைகளை மாற்றி எழுதி பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, அதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு இப்ப அந்த பதில் சொல்லியிருந்தேன். சில இடத்துல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒரு கோயில் ப்ரோக்ராம் போகும்பொழுது குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் இப்ப கூட அந்த பாட்டு ஃபேமஸ்லதான் இருக்குதுங்க. அது நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன் நானு, பட் இது நீங்க தப்ப எடுத்துக்கூடாது. ஆனா இது நடந்த ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அப்படி போயிருக்கும் பொழுது இந்த சின்ன கவுண்டர்ங்கிற ஒரு படத்துல படம் கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டர்ங்கிறது ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டு வந்து எனக்கு இளையராஜா சாங்ஸ் நம்ம முதலில் சொல்லிட்டேன். அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டும் இந்த நேத்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த இளையராஜா சாங்ஸ் வந்து ஒரு ஒரு 10 சாங்ஸ் எல்லாம் நான் பாடியிருக்கேங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சின்ன கவுண்டருங்கிற ஒரு பாடல் மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஆச்சு. அந்த படமும் ஃபேமஸ், இந்த பாட்டு ஃபேமஸ். அப்ப ஒரு சமுதாயம் இருக்கிற இடத்துக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ண போயிருக்கேங்க மேடம். அந்த ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது என்னன்னா அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு கவுண்டர் அவரு ஆக்சுவலா அங்க போகும்பொழுது அந்த பாடல் வந்து எங்க ப்ரோக்ராமுக்காக பாட்டு போடுவோம். அப்ப இளையராஜா சாங்ஸ்ல என்னுடைய சாங்ஸ் டிவோஷனல் சாங்ஸ் 3 பாடல் முடிஞ்சு ஒரு 4-5 பாடல் எனக்கு ஒரு பாடல் வருது. அப்ப நான் வந்து இந்த கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டர் அப்படிங்கறது விஜயகாந்த் நடித்த பாடல் இருந்து பாட்டு போட்டோம். அந்த பாடல் பாட்டு போட்டு அது வந்து இசைக்குழுக்காக அது போட்ட பாட்டு. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற அந்த சமுதாயம்ங்கறத விட அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புல மறுபடியும் ஒரு தடவை போட சொன்னாங்க மேடம். அப்ப அந்த பாடல் என்ன பண்ணணும்னா கண்ணுபட போகுதையான அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பேர் வரணும். அப்ப அந்த பஞ்சாயத்தினுடைய ஊர் வரணும். அவருடைய செஞ்ச அந்த ஒரு 2-3 இதுகள் வரணும். அதைய வந்து அவங்க எனக்கு முதல்ல சொல்லல, இடையில வந்து சொன்னாங்க. அப்ப நான் முதல்ல இசைக்குழுக்காக அந்த பாட பாடிட்டேன். ரெண்டாவது வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுனா அந்த மக்களுக்காக பாட சொன்னேன் ஒன்ஸ் மோர். அப்ப எனக்கு அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு இது பல தடவை நடந்திருக்கு பல இடத்துல. அப்ப மறுபடியும் அந்த பாட பாடிட்டேன், 2 தடவை பாடியாச்சு. 3வது தடவை அந்த பஞ்சாயத்து தலைவர் அப்பதான் எப்பவுமே அந்த தலைவர்கள் வந்து இடையில தானே கலந்துக்குவாங்க, அது ஒரு ப்ரொசீஜர். அப்ப இடையில கலந்துக்கும் பொழுது அவருடைய பேர் எல்லாம் மாத்த சொல்லி பாட சொன்னாங்க மேடம். அப்ப மாத்த சொல்லும் பொழுது நான் அந்த பேர்ல நானே எழுதுவனே. அப்ப எங்க தலைவர்கிட்ட மியூசிக்கல் தலைவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் மாத்திக்கிட்டார். அப்ப மாத்திக்கிட்டப்ப அந்த பாட்டை மாத்தி பாடிட்டேன். இதுல வந்து எனக்கு ரொம்ப கைதட்டி நல்ல எனக்கு ஒரு வரவேற்பு இருந்தது அது. அப்புறம் அடுத்த முறை இன்னொரு முறை அவர் தலைவர் வந்து இன்னொரு முறை அந்த பாடல் மட்டும் ஒரே ஒரு ஸ்டேஜ்ல 4 முறை பாடியிருக்கிறேன். அதாவது எனக்கு நான் வந்து கேள்வி ஞானத்துல பாடுறவனுக்கு ஒரு 4 முறை அது ஒரு ரொம்ப மறக்க முடியாதது. அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல பாடும் பொழுதுங்க மேடம் ஒரு சாங்ஸ் அந்த பாட்டு மறந்துட்டேன். அப்ப வந்து இந்த கௌரி சங்கர் அன்னபூர்ணா அது இந்த லோக்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தார் நடத்தக்கூடிய அந்த மியூசிக்கல்ல போகும்பொழுது அதே மாதிரி அந்த சாங்ஸ்ல வந்து பல வரிகளை கௌரி சங்கர் கண்ணுபட போகுதையா கௌரி சங்கர் அந்த மாதிரி மாத்தி பாடணும் அப்படிங்கறதுனால அதாவது அப்பவே ஸ்டேஜ்லயே அந்த பாடல்களை மாத்தி அதை பாடி என்னோட சாங்ஸ் 2-3 தடவை பாட்டை கேட்டு அதை ரெக்கார்டு பண்ணி ஸ்டேஜ்லயே 1000 மக்கள் மத்தியில் அதை ரெக்கார்டு பண்ணி திருப்பி அவங்க பல முறை கேட்டு சந்தோஷப்பட்டு எங்க ட்ரூப் பாராட்டி எனக்கும் பாராட்டு தெரிஞ்சாங்க மேடம். இது வந்து இதெல்லாம் இது மாதிரி பல தடவை நடந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம்.
சரிங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. எப்பயுமே கலைஞனுக்கு வந்து பாராட்டு தான் வந்து முக்கியமான ஒரு முதலிடத்தை வைக்கக்கூடிய ஒரு அவனுக்கு தேவையான அவனை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. சரிங்க, இன்னைக்கு வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க நிறைய இந்த இசை அனுபவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் பத்தி நிறைய சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பமான உங்களால மறக்க முடியாத ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
இசையுடைய பாடி நம்ம கேள்வி ஞானத்துல பாடுறங்கிறதுனால ஒரு ஒரு 2 லைன் ஒரு 3 லைன்ல பாடிடுங்க மேடம். நான் ஒரு பாடகனா அப்படிங்கறதுக்காக
பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கேற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கேற்று நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கேற்று
போதும் நினைக்கிறேங்க மேடம். இது வரைக்கும் என்னுடைய பேச்ச கேட்டதுக்கும் என்னுடைய இதைய தெரிஞ்சுகிட்டதுக்கும் என்னோட சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க மேடம். என்னுடைய இசைக்குழு கோவை சில்வர் ஸ்டார் இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கோங்க.
ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய இசை அனுபவத்தோட ஒரு அருமையான பாடலையும் பாடிக்காட்டி நம்முடைய நேயர்களை மகிழ்ச்சி இருக்கீங்க. அதற்காக சமுதாய வானொலியின் சார்பாக நாங்க உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
இதுவரைக்கும் இசைக்குழு பாடகரான ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நீங்களும் உங்களுக்குள் வைத்திருக்கும் திறமையை வெளிப்படுத்த இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இல்லையா?